Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil karim wa alihi wa sahbihi ajma'in. Faqad qala Allahu ta'ala fil Qur'an al-Qadim al-Furqan al-Majid ma asabaka min hasanatin famin Allah وما أصابك من سيئة فمن نفسك ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாவற்றாலும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சத்திய தோழர்கள் சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மாதங்களின் முதல் மாதமாக இருக்கிற முஹர்ரம் இன்னும் ஓரிரு தினங்களிலே நம்மை கடந்து இரண்டாவது மாதமாகிய சஃபர் மாதம் வருகை தர இருக்கிறது. இந்த நேரத்தில் ஈமானுக்கு எதிராக இருக்கக்கூடிய நமது ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய பலவிதமான நம்பிக்கைகளும் வழக்கங்களும் நம்மிடத்திலே இந்த மாதத்திலே ஏற்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலேயே அந்த மாதத்தை பற்றிய சிறப்புகளை, அது எல்லா மாதங்களே போன்றுதான் என்பதனை குர்ஆன் ஹதீஸின் மூலமாக தெளிவுபடுத்தப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்கியங்கள் நமக்கு நினைவுபடுத்தப்படுகின்றன. ஆனாலும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறோமே தவிர நம்மிடத்திலே மாற்றங்கள் என்பது ஏற்படுவதில்லை. பயானை கேட்கிறோம், ஹதீஸை கேட்கிறோம், அதனுடைய ஆதாரங்களை கேட்கிறோம், அதோடு விட்டு விடுகிறோமே தவிர செயல் ரீதியாக அதை செயல்படுத்துகிற அந்த வலிமை நம்மிடத்திலே இல்லாமல் போய்விடுகிறது. பெரும்பாலான இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இந்த மாதத்திலே நுஹூசத் என்கின்ற அது ஆகாத ஒரு மாதம், எனவே அதிலே திருமணம் செய்வது, குடியேறுவது, வியாபாரம் தொடங்குவது, பயணம் செய்வது, நோயாளியை நலம் விசாரிக்க செல்வது, இதுபோன்ற நன்மையான காரியங்களை அந்த மாதத்திலே தடை செய்து விடுகிறார்கள். இந்த மாதத்திலே செய்யக்கூடாது என்பதாக நம்புகிறார்கள். அப்படி செய்துவிட்டால் அதன் மூலம் ஏதாவது பாதிப்பும் ஏற்பட்டுவிடும், சிரமம் ஏற்பட்டுவிடும் என்பதாக எண்ணம் கொள்கிறார்கள். இது முற்றிலும் தவறானது, ஈமானுக்கு எதிரானது. இது மட்டும் அல்ல, ஐங்கால தொழுகையை நிறைவேற்றவர்களிடத்திலும் கூட நிறைய பேர்கிட்டத்தில் இது மாதிரியான ஒரு மௌட்டிகமான மூட நம்பிக்கைகளும் பழக்கங்களும் அதிகமாக ஏற்பட்டிருக்கின்றன. சகுனம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, சாஸ்திரம் பார்ப்பது, பெயர் ராசி பார்ப்பது, இன்றைக்கு கூட நிறைய இஸ்லாமிய குடும்பங்களில் ஒரு திருமணம் என்ற ஒரு பேச்சு வந்துவிட்டது என்று சொன்னால் மாப்பிளுடைய பெயரையும் பெண்ணுடைய பெயரையும் போட்டு பெயர் ராசி பார்த்து அது பொருத்தமா இல்லையா என்று பார்த்துத்தான் திருமணம் செய்கிறார்கள். அதில் பொருத்தம் இல்லை என்று சொன்னால் அந்த பெயர் ராசியிலே அவர்கள் விரும்புகிறது போன்று நல்ல விஷயங்கள் வரவில்லை என்று சொன்னால் அந்த திருமணத்தையே நிறுத்தி விடுகிறார்கள். இப்படியெல்லாம் பல விதமான நம்பிக்கைகள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இஸ்லாம் என்பது முதல்ல என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது ரொம்பவும் அதாவது கண்டிப்போடு சொல்லி காட்டினார்கள். அறியாமை காலத்தினுடைய மூட பழக்க வழக்கங்களை, அந்த மூட நம்பிக்கைகளை என்னுடைய காலுக்கடியிலே நான் போட்டு மிதித்து விட்டேன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட தலைவரை பின்பற்றுகிற சமுதாயம் இந்த சமுதாயம். இஸ்லாம் என்பது நாம் எந்த அளவுக்கு அதை விளங்கி வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பெரும்பெரும் ஆராய்ச்சியாளர்கள், பெரும்பெரும் அறிஞர்கள் தத்துவ வித்தகர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஆராய்ச்சி செய்து அந்த அறிவுபூர்வமான மார்க்கம், சிந்தனை பூர்வமான மார்க்கம், இங்கே எந்தவிதமான மடத்தனமான மூட்டீகமான மூடத்தனமான நம்பிக்கைகளுக்கோ மூடத்தனமான செயல்களுக்கோ இங்கே இடமில்லை என்று ஆய்ந்து அறிந்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அறிவுபூர்வமான மார்க்கம் இஸ்லாம். இந்த உலகத்திலே ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு கலாச்சாரங்களும் மனிதர்களுக்கு இருக்கிற அந்த மௌட்டிகத்தை, அந்த மூட நம்பிக்கையை அதிகரிக்க செய்கின்றன. அவர்களுடைய நம்பிக்கையை, அந்த தவறான நம்பிக்கையை இன்னும் கொஞ்சம் மெருகூற்றி அதை வலிமைப்படுத்துகின்றன. ஆனால் இஸ்லாம் அப்படிப்பட்ட நம்பிக்கைகளை தகர்த்தெறிந்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அறிவுபூர்வமாக பதில் சொல்லியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிற போது, இங்கு அறிவுக்குத்தான் முதலிடம், இல்முக்குத்தான் முதலிடம். அல்லாஹு தஆலா தன்னை பற்றி திருமறையிலே சொல்கிற போது, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்வதாக இருந்தால் அதை அறிந்து சொல்லுங்கள் என்று சொல்கிறான். ஃபஅலம், அதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள். வெறுமனே வாயிலே சொல்லிவிட்டு எல்லாரும் போவது போன்ற ஒரு சம்பிரதாயத்திற்காக, சடங்குக்காக அப்படி பயன்படுத்துகிற வாக்கியம் அல்லது. அல்லாஹை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனை அறிந்து அதனை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தன்னை யார் என்று விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். தன்னை அறிந்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹால் அத்தனை தூதர்களையும் அனுப்பி வைத்தான். திருக்குறானுடைய முதல் வசனமே நமக்கு என்ன சொல்கிறது, படி என்று சொல்கிறது. அர் ரஹ்மான் அல்லமல் குரான் என்று அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகம் செய்கிற இடத்திலே அல்லாஹால உங்களுக்கு குரானை கற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறான். ஹலக்கல் இன்சான் அல்லமகுல் பயான், மனிதனை அல்லாஹுத்தாலா பேச்சாற்றல் மிக்கவனாக படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். விளக்கம் உள்ளவனாக படைத்திருக்கிறான் என்று சொல்கிறான். அப்ப இந்த அறிவு, விளக்கம் இதெல்லாம் மனிதனுக்கு சொந்தமானது, மற்ற பிராணிகளுக்கு அல்ல. இந்த மனிதன் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் எந்த மார்க்கத்தில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட மார்க்கத்தை நாம் பின்பற்றுகிறோம். வாங்குறது சொல்றதையெல்லாம் காதில வாங்கிக் கொண்டு அதை காற்றோடு விடுவது, விட்டு விடுவது என்பது எவ்வளவு ஒரு துரதிருஷ்டமான நிலை என்பதை நாம் இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய அடிப்படையான நம்பிக்கைகளில் ஒன்று, நான் இப்போது வாசித்து காட்டிய அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மா அசாப மின் ஹசனத்தின் ஃபமின் அல்லாஹ், மா அசாபக மின் ஹசனத்தின் ஃபமின் அல்லாஹ். உமக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தவை. ஏதாவது சந்தோஷமான ஒரு காரியம் நடந்து விட்டது, நீ விரும்புகிற, நீ ஆசைப்படுகிற ஒரு காரியம் நிறைவேற்றி விட்டது என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்திலிருந்து உனக்கு கிடைத்தவை. வமா அசாபக்க மின் செய்யத்தின் ஃபமின் நப்சிக்க, ஏதாவது தீங்கு உன்னை வந்து தொட்டு விட்டது என்று சொன்னால், ஒரு துன்பம் உன்னை வந்து அடைந்து விட்டது என்று சொன்னால், ஒரு கவலை, ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், இது மாதிரியான கவலைக்குரிய விஷயங்கள் ஏதாவது நடந்து விட்டது என்று சொன்னால் அது ஒன்னால் தான் நடந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுக்கு வேறு யாரும் காரணம் அல்ல. நீ ரப்பை குற்றம் சொல்லக்கூடாது, என்னுடைய ரப்பு என்னை இப்படி சோதித்து விட்டானே என்று அவனின் மீது குறைபடக்கூடாது. உன்னுடைய செயலால், உன்னுடைய தீமையால், உன்னுடைய பாவத்தால் உனக்கு கிடைத்தவை அவை. நான் அடிக்கடி சொல்வதொன்று, விஷம் இருக்கிறதே, விஷத்தை நாம் தெரியாமல் குடித்தாலும் அது அதனுடைய வேலையை செய்யும். பாட்டில விஷம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது விஷம் என்று நமக்கு தெரியாது, அதை எடுத்து குடித்து விட்டோம், அதற்காக வேண்டி அந்த மனிதனை அதை பாதிப்பு அடையாமல் செய்ய முடியுமா? தெரியாம தானே குடிச்சோம். ஒரு மனிதன் தெரிந்து செய்தாலும் சரி, தெரியாமல் ஒரு தவறை செய்தாலும் சரி, அந்த தவறுக்கு, அந்த பாவத்திற்கு என்ன பாதிப்பு இருக்கிறதோ அது நடந்துதான் ஆகும், அதுல சந்தேகமே வேண்டாம். நான் தெரியாம தான் செய்துட்டேன் நம்ம சொல்லலாம், ஆயிரம் இடத்துல போய் சொல்லலாம், ஆனால் அந்த பாவத்திற்குரிய ஒரு பாதிப்பு இருக்கிறது, அந்த பாவத்திற்குரிய ஒரு நஷ்டம் இருக்கிறது, அது வந்துதான் அடையும். அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான சிரமங்களை நாம் அனுபவிக்கிறோம், துன்பங்களை அனுபவிக்கிறோம், எத்தனையோ விதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். இவைகளுக்கெல்லாம் காரணம் நாம் செய்த தவறுகள் தானே தவிர, காலமோ நேரமோ அல்லது மற்ற மனிதர்களோ அல்லது மற்றவைகளோ கிடையாது. எல்லா மனிதர்களுடைய கைகளால் ஏற்படுத்தப்பட்டவை தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், மனிதர்கள் என்ன செய்கிறார்களோ அவர்கள் சம்பாதித்தவை தான் அவர்களுக்கு கிடைக்கின்றன. இந்த உலகத்திலே நம்மை துன்பம் சூழுகிற போது அந்த துன்பத்திற்கு ஒரு காரணம் ஏதாவது ஒன்று இருக்கும். நன்மை செய்யக்கூடியவர்கள், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கு அல்லாஹால எப்போது நன்மையை செய்வான். அப்ப காலங்களை இங்கே நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தஆலா யாருக்கு எப்படிப்பட்ட ஜோடியை ஏற்படுத்த வேண்டும் என்று விதித்திருக்கிறானோ அதுதான் நடக்கும். நாம போய் அதை பார்த்து ராசி பார்த்து பெயர் பொருத்தம் பார்த்து செய்து வைப்பதால் அது வெற்றி அடைந்து விடும் என்று சொல்ல முடியாது. எத்தனையோ அப்படி பார்க்கப்பட்டவைகள் தோல்வியை சந்தித்திருக்கின்றன. இதுதான் உண்மை. எல்லாத்தையும் பார்த்து கரெக்டா செய்தவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? 3 மாதங்களிலே 6 மாதங்களிலே அந்த இல்லறம் தோல்வியை தழுவி இருக்கிறது. எத்தனை குடும்பங்களை நாம் பார்க்கிறோம்? அப்ப இவைகளெல்லாம் காரணம் அல்ல. அனைத்திற்குமே நம்முடைய செயல்பாடுகள், நமக்கு ஏற்படுகின்ற தீமைகள் நம்முடைய செயல்களால் கிடைக்கின்றன என்பதை நாம் முதலே நிலைநிறுத்த வேண்டும். 2வது, நமது மார்க்கம் மற்ற மார்க்கங்களைப் போல அல்ல, அறிவுபூர்வமான மார்க்கம். ரசூலுல்லாவிடத்திலே ஒரு சஹாபி, ஒரு காட்டரபி, அவர் வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லா, நானும் என்னுடைய மனைவி 2 பேருமே சிவப்பாக இருக்கிறோம், எங்களுக்கு பிறந்த குழந்தை கருப்பாக பிறந்து விட்டது என்று அவர் நினைத்து தன்னுடைய மனைவி மீது சந்தேகப்பட்டு சொல்கிறார். அது எப்படி, நாங்கள் 2 பேருமே வெண்மையாக இருக்கிற போது குழந்தை மட்டும் எப்படி கருப்பாக பிறக்கும்? அப்ப ஏதோ தவறு நடந்திருக்கிறது, எனக்கு மட்டும் அது தெரிந்து விட்டது என்று சொன்னால் என்னுடைய மனைவி நான் விவாகரத்து செய்து விடுவேன் அப்படின்னு வந்து முறையிடுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியெல்லாம் இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்காதுன்னெல்லாம் சொல்லல, அவரை சிந்திக்க தூண்டுகிறார்கள். அவருடைய சிந்தனையை கொஞ்சம் கிளறி விடுகிறார்கள். கேள்வி கேட்டார்கள் அந்த மனிதனிடத்தில், உங்களிடத்தில் ஒட்டகங்கள் இருக்கிறதா என்று கேட்டார்கள். ஆம், நிரம்ப இருக்கிறது என்று சொன்னார். அதுல சிவப்பு நிறமான ஒட்டகம் இருக்கிறதா? இருக்கிறது. சாம்பல் நிறமான ஒட்டகம் இருக்கிறதா? இருக்கிறது. சிவப்பு நிற ஒட்டகைகளுக்கு சாம்பல் நிறமான ஒட்டகங்கள் எப்படி பிறந்தன என்று கேட்டார்கள். சிவப்பு நிறமான ஒட்டகைக்கு சிவப்பு நிறமான ஒட்டகை தானே பிறக்க வேண்டும், ஆனால் சாம்பல் நிறமான ஒட்டகை எப்படி அதுக்கு பிறந்தன என்று கேட்டபோது அந்த மனிதர் சொன்னார், அவருடைய மூதாதையர்கள், அந்த ஒட்டகத்துடைய மூதாதையர்கள் யாராகிலும் இந்த நிறத்திலே இருந்திருக்கலாம், இந்த சாம்பல் நிறத்திலே இருந்திருக்கலாம், அதனால் அது பிறந்திருக்கிறது என்று அந்த மனிதர் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய குடும்பத்திலோ உன்னுடைய மனைவியுடைய குடும்பத்திலோ உடைய மூதாதிரிகளே யாராவது கருப்பாக இருந்திருப்பார்கள், அதனால் அந்த குழந்தை கருப்பாக பிறந்திருக்கிறது என்று அந்த மனிதருக்கு பதில் சொன்னார்கள். இங்கே நாம் நினைக்கிற, நாம் எண்ணுகிற எண்ணங்களுக்கெல்லாம் இஸ்லாம் இடம் கொடுப்பதில்லை. ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளாத போது அதனை புரிந்து வைக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அவனுடைய சிந்தனையை கிளறிவிட்டு அவனுடைய சிந்தனையை சரி செய்யக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாம் இன்னும் இதுவரையிலும் என்னமோ எல்லாரும் சொல்றாங்க இஸ்லாம் இப்படியெல்லாம் பழைய மாதிரி எல்லாம் கிடையாது, ரொம்ப தெளிவாயிட்டாங்க ஜனங்கள்லாம், ரொம்ப அறிவுபூர்வமாக ஆயிட்டாங்க, நிறைய பயான்களை கேட்கிறாங்க, அதை கேட்கிறாங்க, என்ன மாற்றம் ஏற்பட்டது? ஒன்றுமே கிடையாது, எல்லாம் ஜீரோ தான். இருப்பவர்கள் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, திருக்குறானில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிற விஷயங்களை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா உதுவ வலா அத்தியரத வலா ஹம்மத வலா சஃபர. அந்த காலத்தில் 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த சஃபர் மாதம் என்று சொன்னால் அரபிகளிடத்திலும் கொஞ்சம் அதை பற்றி அசூசியான எண்ணம் இருந்தது. அந்த மாதம் சொன்னாலே என்ன செய்ய மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, நிறைய சகுனம் பார்ப்பார்கள் அந்த மாதத்தில். செல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தொற்று நோய் என்பது கிடையாது, ஆந்தை சாஸ்திரம் கிடையாது, பறவை அதாவது சகுனம் பார்ப்பது கிடையாது, சஃபர் மாதம் பீடையும் கிடையாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா சஃபர, சஃபர் மாதத்திலே பீடை கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் திறந்து சொன்ன பிறகு அந்த மாதத்தில் பீடை இருக்குதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கிறது, யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? ஒரு சஹாபி வந்து கேட்டார், தொற்று நோய் என்பது கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கியம் அது, அதை நம்பித்தான் ஆக வேண்டும். நாமெல்லாம் இப்ப தொற்று நோய் இருக்கிறது, இன்றைக்கு ஆங்கில வைத்திய முறையில் தொற்று நோய் என்பது மிக முக்கியமான ஒன்று, அது சொல்கிறார்கள், அதற்கு பிறகு நழுவுகிறார்கள், எத்தனையோ விஷயங்களை சொல்கிறார்கள். அந்த தொற்றுக்கொள்ளும் என்று ஜனங்கள் அவர்களை அந்த நோயாளியை விட்டு கொஞ்சம் அகன்று போன பிறகு, இல்ல இல்ல அப்படியெல்லாம் கிடையாது, நீங்க அவங்களுக்கு சேவை செய்யலாம், அவங்களுக்கு அதை பண்ணலாம் இது பண்ணலாம், உங்களுக்கு தொற்றாது என்று திரும்ப சொன்ன வார்த்தைக்கு மாறாக இப்போது சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் வைத்திய முறைகளில் இருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஒட்டகங்கள் பாலைவனத்தில் மான் குட்டிகளை போன்று துள்ளி விளையாடி கொண்டிருக்கிறது, அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறது ஒட்டகங்கள். மான் குட்டிகிட்ட ரொம்ப மான் இடத்துல ரொம்ப சுறுசுறுப்பு இருக்கிற மிருகங்களிலேயே, வனவிலங்குகளிலேயே. அதுபோன்று என்னுடைய ஒட்டகம் பாலைவனங்களிலே ரொம்ப துள்ளி குதித்து அழகாக விளையாடி கொண்டிருக்கிறது.
நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில சொறி சிறங்கு பிடித்த ஒரு ஒட்டகம் அந்த ஒட்டகங்களோடு வந்து கலந்து விடுகின்றன. அப்படி கலந்து விட்ட போது அந்த சொறி சிறங்கு என்னுடைய ஒட்டகங்களுக்கும் பரவி விடுகிறது, இது தொற்று நோய் அல்லவா என்று கேட்டார் அந்த மனிதர். சல்லல்லாஹு திருப்பி அந்த மனிதரிடத்திலே அப்படி கிடையாது என்றெல்லாம் சொல்லாமல் திருப்பி ஒரு கேள்வியை போட்டார்கள். அப்படியானால் முதல்ல இருந்த அந்த ஒட்டகத்திற்கு அந்த நோய் எங்கிருந்து வந்தது என்று கேட்டார்கள். உன்னோடு கலந்து கொண்ட அந்த ஒட்டகத்துக்கு சொறி பிடித்திருந்தது என்று சொன்னாயா, அந்த சொறி எங்கிருந்து வந்தது என்று கேட்டார்கள். ஒன்று ஒன்றை தொற்றிக் கொள்வது என்பது இஸ்லாத்திலே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்ல, அது ஒரு மூல நம்பிக்கையாக இருந்தது. அன்றைக்கு தொற்று நோய் என்ற காரணத்தினால் ஒரு மனிதர் அந்த நோயிலே இறந்து விட்டால் அந்த மனிதனுடைய ஜனாசாவை கூட அடக்கம் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. அபூ லஹபுடைய மையத்தை ஜனங்க போய் தீண்டி கூட பார்க்கல. ஒரு விதமான நோய் வந்தது, அந்த மனிதரே மையத்தை கழுகி குளிப்பாட்டி அடக்கம் செய்தால் அந்த நோய் நமக்கு வந்துவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக அந்த ஆளுடைய மௌத்தை போய் யாருமே பக்கத்திலே போல வேலையாட்களை அழைத்து வந்து அந்த மையத்தை கொண்டு வந்து ஒரு இடத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். ஜனங்கள் சுற்றி நின்று கொண்டு கற்களையும் பொடிகளையும் மண் துகள்களையும் எடுத்து வீசினார்கள். அதுதான் அவனுக்கு மன்னரையாக ஆனன. அந்த மாதிரி எல்லாம் ஜனங்கள்ட்ட நம்பிக்கை இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொற்று நோய் என்பது கிடையாது என்று சொன்னார்கள். ஆந்தை சாஸ்திரம் என்பது கிடையாது. அவர்களிடத்தில் ஒரு வளமை இருந்தது. அரபிகள் இடத்துல யாராவது ஒருத்தர் கொலை செய்யப்பட்டு விட்டால் அந்த உயிர் தன்னுடைய வீட்டிலே ஆந்தை உருவத்திலே வந்து கத்திக்கொண்டே இருக்குமாம். எப்படி சொல்லுமா, என்ன தாகம் தாகம், என்னுடைய தாகத்தை தீர்த்து வையுங்கள், என்னுடைய தாகத்தை தீர்த்து வையுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்குமாம். ஆந்தை கத்திக்கொண்டு இருக்கும். அதுக்கு பிறகு அந்த கொலை செய்த அந்த மனிதரை பிடித்து பழிவாங்கினால்தான் இதனுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு கூட நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களும் கூட ஆந்தை கத்துதினது என்று சொன்னாலே மௌத்து வந்து விட்டது, யாராவது மௌத்தாக போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூட நம்பிக்கைகளும் இந்த மாதிரியான மௌட்டியங்களும் முதல்ல எங்கிருந்து உருவாகின்றன என்று சொன்னால் பெண்களிடத்திலிருந்துதான். நான் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை, அவர்களுடைய அறிவு அப்படித்தான். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நடக்கிறோம் என்று சொன்னால் நம்ம சிந்தனைகள் எங்கே போகின்றன, நம்முடைய அறிவு எங்கே போகிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். அது மாதிரி அவங்க நினைப்பாங்க செல்லலாலன் சொன்னார்கள், அந்த மாதிரி கிடையாது என்று சொன்னார்கள். அதுபோல சகுனம் என்பது கிடையாது. வெளியில ஏதாவது காரியமாக புறப்படுவதாக இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா, அங்கு கூண்டுக்குள்ள இருக்கிற அந்த பறவைகளை கல் எடுத்து எறிவார்கள். அவங்க வீட்டில் மரத்துக்கு பக்கத்தில் அல்லது அவங்க வீட்டை கொஞ்சம் தாண்டி மரங்களிலே கூடி கொட்டி கொண்டிருக்கக்கூடிய பறவைகளை அதிகாலை நேரத்தில் கொஞ்சமும் கூட ஈவரக்கம் இல்லாமல் அது உறங்கிக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலும் அதன் மீது கல்லை எடுத்து எறிவார்கள். அது பயந்து என்ன செய்யும்னா அது திக்கு தெரியாம அங்கெங்குமாக பறந்து போகும். அப்படி போகிற போது வலது பக்கமாக பறந்தால் சகுனம் நல்லா இருக்கிறது, அந்த காரியத்துக்கு போகலாம். இடது பக்கமாக பறந்தால் சகுனம் சரியில்லை என்று சொல்லி திரும்பி விடுவார்கள். இப்படிப்பட்ட சகுனம் பார்க்குகின்ற நிலையும் அவர்களிடத்திலே இருந்தது. எங்காவது போவதாக இருந்தால் நம்ம ஆளுக பூனை குறுக்க போயிடுச்சுன்னு சொன்னா சகுனம் சரியில்லை திரும்பி வந்துருவாங்க. வீட்டில இருந்து படிக்கட்டுல இருந்து இறங்குறோம், கொஞ்சம் கால் தடுக்கிருச்சுன்னு சொன்னால சரியில்லை சகுனம் உட்காருவாங்க. இதெல்லாம் அந்த காலத்து மக்களுடைய வளமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வீட்டிலிருந்து புறப்படுகிற போது பிஸ்மில்லாஹி தவக்கல் துவலல்லான்னு சொல்லி கிளம்புங்க, சகுனம் சரியில்லைன்னு சொல்லி உட்கார்ந்துடாதீங்க. சகுனம் சரியில்லைன்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்ற அர்த்தம், இந்த காரியம் வெற்றி பெறாது என்ற அர்த்தம். பூனையா நிர்ணயிக்கிறது நம்முடைய செயல்பாடுகளை, அதுக்கு என்ன அறிவு இருக்கிறது? ஆந்தையா நிர்ணயிக்கிறது நம்முடைய மரணத்தை? காகம் பறந்து சத்தமிட்டது என்று சொன்னால் விருந்தாளிகள் வருவார்கள் என்று இவர்கள் நம்புகிறார்களே, அந்த காகம்தான் விருந்தாளிகளை கொண்டு வருகிறதா? என்ன இது வழக்கம், என்ன நம்பிக்கை இவைகள் எல்லாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற பலவிதமான மௌட்டிகமான மூட நம்பிக்கைகளை குழி தோண்டி புதைத்தார்கள். அரபுகளுக்கு மத்தியிலே அவர்கள் அல்லாஹ் ஒருவன் தான், அவனைத்தான் வணங்க வேண்டும் என்று மட்டும் சொல்லியிருந்தால் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அவர்களும் கூட மறுத்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தது, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற எண்ணம் முழுமையாக இருந்தது. இன்றைக்கு இருக்கிற குஃபார்களைப் போல் அல்ல, அவர்களை அல்லாஹ்வை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும், வேற எதையும் வணங்கக்கூடாது என்று மட்டும் சொல்லியிருந்தால் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி இருப்பாங்க அவங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற பழக்க வழக்கங்களை எதிர்க்கிறார்கள். விதவை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். மாதவிடாய்க்கார பெண்ணை வீட்டிலிருந்து தூரப்படுத்தி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவள் வீட்டிலேயே வைத்துக் கொள்ளலாம். அவளுக்கு அவளுடைய அசுத்தம் அவ்வளவுதானே தவிர, அவள் தொட்டு விட்டால் ஒரு பொருள் கெட்டு போவது கிடையாது. அவளுடைய கையிலே தண்ணீர் வாங்கி அருந்தினால் அது வந்து அசுசை கிடையாது. இதெல்லாம் தான் அவங்களுக்கு பிடிக்கல. இன்னைக்கு எல்லா செயலும் நம்ம இடத்துல இருக்கிறது, எல்லா விதமான குணபாடுகளும் நம்ம இடத்துல இருக்கின்றன. எந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றுகிறோம், எந்த முறையில் நம்முடைய வாழ்வு செலுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹுனைன் போருக்காக வேண்டி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போது புதிதாக இஸ்லாத்திலே வந்த சில முஸ்லிம்கள் அந்த வழியிலே ஒரு இலந்தை மரம், அந்த மரத்திலே அந்த காலத்திலே இருக்கிற குஃபார்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், போருக்காக வேண்டி போகிற போது அந்த மரத்தடியிலே போய் எழுத்திக்காக இருப்பார்கள். அங்கே ஏத்திக்காப் இருந்து விட்டு தன்னுடைய ஆயுதங்களை அந்த மரத்திலே மாட்டி வைப்பார்கள், என வெற்றி கிடைக்க வேண்டும், அப்படி செய்தால் வெற்றி கிடைக்கும் என்பது அவங்களுடைய நம்பிக்கை. அது ஒரு மரம், அவ்வளவுதான், வேற ஒன்னும் அதுல விசேஷம் கிடையாது. ஆனா இவருடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், அந்த மரத்திலே ஆயுதங்களை தொங்க விடுவார்கள், அந்த மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் ஏத்திக்காப் இருக்கிற மாதிரி உட்காருவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஆயுதங்களை எடுத்து போவார்கள். நம்ம ஆள்களும் கூட நிறைய பேரு தராக்களுக்கு போகிறோம், ஜியாரத்துக்கு போகிறோம். ஜியாரத்து போவது தவறல்ல, அது நல்லதுதான், சுண்ணத்தான ஒரு நடைமுறை தான். ஜியாரத்துக்கு மட்டும் போகணும், அங்க போய் அங்க இருக்கக்கூடிய அடங்கப்பட்டிருக்கிற அந்த பெரியவர்களுக்கு துவா செய்வது, நமக்கு தெரிஞ்ச திக்ர்களையோ குரானையோ ஓதி அவர்களுக்காக வேண்டி ஹதியா செய்வது, இதோடு மட்டும் நிறுத்திக் கொண்டால் போதுமானது. ஆனா அந்த தராக்களை போய் பூட்டை தொங்க விடுறது, சாவியை தொங்க விடுறது, ஒரு கயிறு வாங்கி கட்டுறது. இந்த கோயில்களில் சில கோயில்களில் பார்த்தா திருமணம் முடித்த அந்த முதல் தம்பதிக்கு போய் என்ன செய்வாங்கன்னா, தொட்டில் மாதிரி ஒன்று செய்து அங்கே கட்டி விட்டுட்டு வருவாங்க, சீக்கிரம் குழந்தை பிறக்கும்னு சொல்லி. இது மாதிரி சீக்கிரம் கல்யாணம் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி கன்னிப்பெண்களுடைய வலையிலை கலட்டி அதிலே கட்டி விடுவது, எத்தனை இதில் பார்க்குறோம் நாம. இவங்க நினைக்கிறாங்க இப்படி செய்து விட்டால் சீக்கிரம் திருமணம் நடக்கும் என்று, சீக்கிரம் அந்த பெண்ணை வந்து கரை சேர்வார் என்று. அந்த பெண்ணுடைய விதி அல்லாவிடத்தில் இருக்கிறது இல்லையா, வேற யாரிடத்திலும் கிடையாது. இப்படிப்பட்ட தவறான நம்பிக்கைகள், தவறான மூடப்பழக்கங்கள். நீங்க கேட்கலாம், அந்த மாதிரி செய்யறாங்க சீக்கிரம் கல்யாணம் நடந்துருதே, சில நேரங்கள் அப்படி நடப்பதுண்டு. சில பேர் சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த தரகால போய் நீங்க வலையில கட்டிட்டு வாங்க, சீக்கிரம் உங்களுக்கு மாப்பிள்ளை வந்துடும். அது மாதிரி வருது, நடக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டானா, அவங்க நம்பிக்கை எப்படியோ அப்படி அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைக்கிறான். இந்த மருத்துவர்கிட்ட போனாதான் குணமாகும் நீங்க நம்பினீங்கன்னா அல்லாஹால அதைத்தான் நிறைவேற்றுவான். இந்த மருந்தை சாப்பிட்டதான் குணமாகும் நீங்க நம்பினீங்கன்னா அந்த மருந்தின் மூலமா தான் அல்லாஹ் சிவாவை கொடுப்பான். அது அல்லாஹ்வுடைய செயல். அப்ப இந்த இடத்துல போய் அந்த வலையில கட்டி விட்டாதான், பூட்டை தொங்க விட்டாதான் காரியம் நடக்கும் என்று நீங்கள் நம்பினால் அது அல்லாஹ் உங்க நம்பிக்கையின்படி அல்லாஹ் நிறைவேற்றுவான். ஆனால் அந்த செயல் அதற்கு ஆதாரமாக ஆகாது. அப்படி செய்யறாங்க. அது மாதிரி அந்த காலத்தை முஷ்ரிக்குகள் அது மாதிரி வாழத்து போய் கொண்டு போய் தொங்க விடுவாங்க அந்த மரத்தில், வெற்றி கிடைக்கும் என்ற நோக்கத்தில். அப்ப நாங்க பார்த்தோம் சஹாபா புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் சொல்கிறார்கள், யார் சூழல்லாம் இந்த மரத்தில் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து உங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் கெட்டி வைக்கிறாங்க, அங்க போய் எழுத்திக்காப்பு இருக்கிறாங்க. எங்களுக்கும் இதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு மரத்தை காட்டுங்களேன், ஏதாவது ஒன்று செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க, நம்ம பரம்பரையா இஸ்லாத்தில் இருக்கிறோம், அப்படி இருக்கிறவங்க கூட நம்ம என்ன சொல்றோம், அங்க அப்படி செய்யறாங்களே அது மாதிரி நம்ம செய்யலாமே, இப்படி செய்யறாங்களே அப்படி செய்யலாமே, அது தவறா நல்லதா என்றெல்லாம் யோசிக்கிறது இல்ல. ஒரு இடத்துல நடக்குதா அதே மாதிரி நம்ம இடத்துல செய்யலாமே அப்படி நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா பரம்பரை இஸ்லாத்தில் இருக்கிறவங்களுக்கே இந்த சிந்தனை வருதுங்கும் போது, புதுசாக இஸ்லாத்தை ஏத்திருக்கிறவங்களுக்கு எப்படி வரும்? அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு இதே மாதிரி ஒரு இடத்தை நீங்க காட்டுங்க யார் சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே தன்னுடைய அவர்களுடைய கூட்டத்தினர்கள் கேட்டது போலல்லவா நீங்கள் கேட்கிறீர்கள். அவங்க என்ன செய்தாங்கன்னா, மூசா நபி இடத்திலே கேட்டாங்க, மூசா நபி அல்லாஹ் எல்லாம் இருக்கட்டும், எங்க வணங்குறதுக்கு எங்களுக்கு சிலைகளை நீங்க என்ன செய்யுங்க, செய்து கொடுங்க. அவர்கள் பல கடவுள்களை வணங்குகிறார்கள், கிபத்திகள், அது மாதிரி எங்களுக்கும் நீங்க சில சிலைகளை செய்து கொடுங்கள், நாங்கள் வணங்குகிறோம் என்று மூசா நபி இடத்திலே கேட்டபோது மூசா நபி கடுமையாக பதில் சொன்னார்கள், அறிவற்றவர்களாக இருக்கிறீர்களே, உங்களுக்கு இது விளங்கவில்லையா என்று கேட்டார்கள் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மாதிரி இல்லவா நீங்கள் கேட்பது இருக்கிறது என்று சொல்லிவிட்டு செல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். நீங்கள் பிற்காலத்திலே மாற்றார்களுடைய கலாச்சாரங்களை அவர்களது நம்பிக்கைகளை அடியடியாக நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எந்த மார்க்கம் அறிவுபூர்வமான மார்க்கம் என்று உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ, கொஞ்சம் பேர் அல்ல, முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இஸ்லாம் அல்லாத அத்தனை மக்களும் சொல்லிக் கொள்ளுகிற ஒத்துக்கொள்ளுகிற ஒரு விஷயம் இஸ்லாம் என்பது அறிவுபூர்வமான மார்க்கம் என்பதாக, அந்த மார்க்கத்தினுடைய பெயரை கெடுப்பதற்காக வேண்டி நாம் இப்படியெல்லாம் பல செயல்களை செய்து வருவது நமக்கு ரொம்பவும் மார்க்கத்திற்கு மிகப்பெரிய இழிவையும் கேவலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்று கூறி சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே சஃபருடைய இந்த மாதத்திலே, சஃபர் மாதம் என்று சொன்னால் கழிவு மாதம் அல்ல, சஃபருல் முலஃபர் வெற்றிக்குரிய மாதம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதை ஒதுக்கப்பட வேண்டிய மாதம் அல்ல. ஒவ்வொரு மாதத்திற்கும் அடைமொழியாக ஒரு பெயர் உண்டு. முஹர்ரம் அல் ஹராம் கண்ணியமான மாதம் முஹர்ரம், ரமலான் முபாரக் பரகத்தான மாதம் ரமலான் என்றெல்லாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அடைமொழி இருக்கிறது. அதுபோல சபர் சபர் மாதத்துக்குரிய அடைமொழி என்னவென்று சொன்னால் முலஃபர் வெற்றிக்குரிய மாதம் என்பதாக. இஸ்லாமிய வரலாற்றிலே ஹைபர் போர் என்பது மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற ஒரு போர், இஸ்லாமியனுடைய பொருளாதாரத்தையும் சமூக அந்தஸ்தையும் பெற்று தந்ததிலே அந்த போருக்கு மிகப்பெரிய பங்குண்டு. அந்த வெற்றிக்குரிய போர் நடைபெற்று வெற்றி கிடைத்தது இந்த சபர் மாதத்தில் தான். அசுவத்தை வதான் என்று சொல்லுகிற ஒரு போர் நடைபெற்று அதிலே வெற்றி வாகை சூடியது இந்த மாதத்தில் தான். ஆசிபம் சாபித்தல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள், சஃபர் மாதத்தில் தான் அனுப்பி வைத்தார்கள். இத்தனைக்கும் மேலாக ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்ததும் இந்த சஃபர் மாதத்தில் தான். அந்த திருமணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது ஃபலம்மா கலா ஸைதும் மின்ஹா வதரன் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்து விட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் தான் இந்த திருமணத்தை செய்து வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வேற எந்த திருமணத்தையும் பத்தியும் அப்படி சொல்லல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் செய்தாங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் செய்தாங்க, நாம திருமணம் செய்து வைத்தோம் என்று யாருடைய விஷயத்திலும் அல்லாஹ் சொல்லவில்லை. ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹுடைய விஷயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் ஸவ்வஜ்னாகா, அந்த ஜெயனபுக்கு நான் தான் திருமணம் ரசூல்லாவை திருமணம் செய்து வைத்தோம் என்று சொல்கிறான். எனவேதான் ஜெயனர் இல்லா தாலானவர்கள் மற்ற மனைவி மற்ற தன்னுடைய சக்கரவர்த்திமார்களிடத்தில் ரசூல்லாவுடைய மற்ற மனைவி மாரிடத்தில் பெருமிதத்தோடு சொல்வார்கள், ஜவ்வஜினி வஸவ்வஜினி அல்லாஹு மினஸ்ஸமா, உங்களுக்கெல்லாம் இந்த பூமியிலே திருமணம் நடந்தது, என்னுடைய திருமணத்தையும் என்னுடைய ரப்பு வானத்திலே வைத்து நடத்தி தந்தான் என்று சொல்வார்கள். அந்த திருமணம் நடந்தது இந்த மாதத்தில் தான். இந்த மாதத்தில் திருமணம் நடத்துறதுக்கு நம்ம யோசிக்கிறோம், ரொம்ப யோசிக்கிறோம். அது என்ன சஃபர் வந்துருமா, அப்ப வேணாம் சஃபர் முடியட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்ததை குர்ஆன் ஹதீஸ் பதிவு செய்திருக்கிறது. அல்லாஹ் ஹதீஸ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் செய்து வைத்ததாக சொல்லுகிறான். அப்படி இந்த மாதம் ஆகாத மாதம் என்று இருந்தால் அல்லாஹ் அதுக்கு செய்வானா நிப்பானா? முதல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் அதுக்கு ஒத்துக்கொள்வார்களா? எல்லாத்தையுமே நம்ம பெரிய அறிவாளி ஆயிட்டோம். அல்லாஹ் விட அல்லாஹ் ரசூல விட நமக்கு பெரிய அறிவு நமக்கு கிடைத்து விட்டது, பெரிய ஞானம் கிடைத்து விட்டது, அப்படித்தானா பொருள்? அப்ப அது மாதிரியான எண்ணங்கள் முதல்ல இருக்கக்கூடாது. ஏதோ பார்த்தோம் மண்டபம் கிடைக்கல இது கிடைக்கல அது அந்த மாதிரி காரணத்தை சொல்லிட்டு போனா பரவாயில்ல, மன்னிச்சிடலாம். சஃபர் மாதம் என்பதற்காக வேண்டி அதை தள்ளி வைப்பது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை முதல்ல. அதனுக்கு மட்டுமல்லாமல் ஹிஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜரத் போனார்களே, அந்த பயணம் இஸ்லாத்தின் வரலாற்றிலே மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்திய பயணம். இரண்டு வாரங்களுக்கு முன்னால் ஹிஜரத்தை பற்றிய விஷயங்களை நாம் பேசியிருக்கிறோம். மிகப்பெரிய அளவிலே வெற்றி ஏற்படுத்தி தந்த ஒரு பயணம் அந்த பயணம். அந்த பயணத்தை துவங்கியது சஃபர் மாதம் 27ஆம் நாள் தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இத்தனையும் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றிருக்கிறது. அப்படி இருக்கிற போது அந்த மாதங்களை அது அசூசியான மாதம், கெடுதியை கொண்டு வருகிற மாதம் என்பதாகவெல்லாம் நினைத்து நாம் ஒதுக்குவோமானால் நம்மை விட மூட நம்பிக்கையிலே திளைத்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா மாதங்களைப் போல எல்லா காலங்களைப் போல இதுவும் சிறந்த ஒரு மாதம், சிறந்த ஒரு காலம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுகிறார்கள், யூதீன் இப்னு ஆதம மனிதன் என்னை நோவினைப்படுத்துகிறான், மனிதன் எனக்கு சிரமத்தை கொடுக்கிறான். யசுப்பு தகர காலங்களை அவன் நேசுவதின் மூலமாக, அது சரியில்லை, அது நேரம் சரியில்லை. எத்தனை பேர் சொல்றோம், ராகு காலம், யமகண்டம், யாருக்கும் கைதெல்லாம் அப்துல் காதிருக்கா? நிக்கா முடிக்கிற போது பதினோரு மணி, இந்த பதினொன்னு பதினொன்றரை கழியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறோம்? எங்க எல்லாரும் வந்துட்டா பண்ணிடலாம் இருங்க கொஞ்சம், ஏன்னா அது ராகு காலம், ஆமா அதுல நிக்கா முடிச்சா சரி வராதான். இப்படி எல்லாம் பார்க்கக்கூடிய எத்தனை மனிதர்கள் இருக்கிறோம். அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ் சொல்கிறான், யசுபுத் தஹர மனிதன் காலங்களை திட்டுகிறான், வானத்தகரு நானே காலமாக இருக்கிறேன் என்று சொல்கிறான். காலம் என்பதே நான் தான். எதி எல்லாம் ஒரு உக்கல்லி உள்ளேல வன் நகார, எல்லா காரியமும் என்னுடைய கையில இருக்கிறது, நான் தான் பகலையும் இரவுகளையும் புரட்டி புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய கையில இருக்கிறது, காலமே நான் தான். என்னை காலத்தை திட்டுவதன் மூலமாக என்னை ஏசுகிறான் ஆதமுடைய மகன் என்று சொல்கிறான் அல்லாஹு தஆலா. அப்படியானால் எதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிற சகோதரர்கள், ஒரு புறத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பை நாம் இதன் மூலம் சம்பாதிக்கிறோம், மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை மார்க்கம் என்பதாக நினைத்துக் கொண்டு செயல்படுவதால் அந்த பாவத்திலே நாம் மூழ்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இது மாதிரியான சிந்தனைகளை அகற்றிவிட்டு அறிவுபூர்வமான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டும், அறிவுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். மற்றவருடைய பேச்சுக்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அறிவார்ந்த சிந்தனைகளுக்கு முதலிடம் கொடுத்து நாம் வாழ வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்மை நேர்வழி பெற்ற நல்ல மூமின்களாக அல்லாஹ் வாழச் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத் தொழுது கொள்ளுங்கள்.